நாங்கள் இன்றைய சத்சங்கத்தை கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் என்ற முறையில் தொடர்ந்து பார்த்து கொண்டு செல்வோம். இந்த சத்சங்கத்தை நான் தொடங்குவதற்கு என்னுடைய குருமார்கள் கிரியா பாபாஜி பதினெண் சித்தர்மார்களை அழைத்து இந்த சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் சென்ற வகுப்பில் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம். எல்லோரும் உங்களுடைய மனநிலையை இந்த சத்சங்கத்தில் வைத்து, நீங்கள் முற்றாக அறிய முடியாவிட்டாலும் முடிந்த அளவு நீங்கள் உங்களுடைய மனதை இந்த சத்சங்கத்தில் வைத்து உள்வாங்கக்கூடியதை உள்வாங்குங்கள். நாங்கள் பேந்து வினா விடைகள் மூலம் தெரியாதவற்றை பார்த்து கொள்வோம். கடைசி சத்சங்கத்தில் நாங்கள் இரண்டு மூன்று சத்சங்கங்கள் செய்துவிட்டேன். துபாய் வகுப்பில் இது நான்காவது சத்சங்கம். முதலாவது சத்சங்கத்தில் மனதை பற்றி ஆராய்ந்தோம், பார்த்தோம், கிரியா யோகத்துக்கு தேவையான தகவலை பெற்றுக்கொண்டோம். ரெண்டாவது சத்சங்கத்தில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட பதி பசு பாசம் என்ற கோட்பாட்டை வைத்து அந்த கோட்பாட்டில் உள்ள நல்வினை தீவினைகளை பற்றி பார்த்தோம். அவற்றை நாங்கள் விவரமாக பார்த்து கார்த்தி சார், உங்களோட உதில இருந்து சத்தம் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் சத்தம் இல்லாத இடத்துல இருந்தால் உதவியாக இருக்கும். ஓகே, நன்றி. ரைட், ஸோ மன்னிக்க வேண்டும் தரங்களுக்கு. ஸோ நாங்கள் ரெண்டாவது வகுப்பில் நாங்கள் இந்த பதி பசு பாச கோட்பாட்டில் வினைகளை பற்றி பார்த்தோம். கண்ம ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசத்தில் இருக்கும் மூன்று மும்மலங்களில் வினை மலத்தை பற்றி பார்த்தோம். மூன்றாவது வகுப்பில், கடைசி வகுப்பில் நாங்கள் மாயா மலத்தை பற்றி சிந்தித்தோம். அதன் செயற்பாடுகளை பார்த்தோம். இன்று சுருக்கமாக உங்களுக்கு விளக்கம் இருக்கும் நிலையில் ஆணவ மலத்தை பற்றி சிறிது சிந்திப்போம். அதாவது இந்த மும்மலங்களும், அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்பது மும்மலங்கள். இது பதி பசு பாசத்தில் பாசத்திற்கு கீழ் இயங்குவது. பதியும் பாசமும் பதியும் பசுவும் பாசமும் அனாதியானது, உண்மையானது என்றபடியால் இந்த பாசத்திற்கும் பதி பசுவுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், பதியும் பசுவும் அறிவுடைய பொருட்கள். அதாவது கடவுளும் ஆன்மாக்களும் அறிவுடைய பொருட்கள். பாசம் என்பது அறிவற்றது, சடப்பொருள். அதாவது ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் சடப்பொருள்கள். அப்போ இந்த ஆணவ மலம் எங்களுடைய உயிரை மறைக்கின்றது கடவுளிடமிருந்து. அது மாத்திரமில்லை, எங்களை ஆணவ மலம் கீழ்நிலைக்கு தள்ளுகின்றது. அதான் ஆணவத்தின் செயல்பாடு. அந்த ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்காக கடவுள் எங்களுக்கு 36 தத்துவங்களை தந்து, அந்த 36 தத்துவங்களை 3 மாயை பகுதிக்கு கீழ் வகுத்து கொடுத்து அந்த 3 மாயை பகுதியையும் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மூன்று பெயர்களால் அழைத்து அதில் இந்த சுத்த மாயைக்குள் 5 தத்துவங்களையும் அதை சிவ தத்துவம் என்று வகுத்திருக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதைத் தொடர்ந்து வித்யா தத்துவம் என்று 7 தத்துவங்களை அசுத்த மாயைக்குள் அடக்கியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து 24 தத்துவங்கள் பிரகிருதி மாயைக்குள் அடக்கியிருக்கின்றார்கள். அதாவது இந்த 3 மாயைகளுக்குள்ளேயும் மொத்தமாக சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி 36 தத்துவங்களை தந்து இந்த 36 தத்துவங்களில் பிரகிருதி மாயை என்றதுக்கு கீழ் இருக்கும் 24 தத்துவங்களை இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படும் சைவ சித்தாந்தத்தில் உலகம், உலகியல், பொருட்கள், நாங்கள், எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த மாயா மலத்தின் மூலம் இறைவன் படைத்து அதில் எங்களுக்கு நல்வினை தீவினைகளை எங்களுடைய பழைய பிறப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறப்பிலும் இறைவன் தந்து இந்த மாயா சக்தி கண்ம வினை மூலங்களை எங்களுக்கு தன்னுடைய சக்தியால் சிருஷ்டித்து அந்த சக்தி மூலம் நாங்கள் ஆணவ மலத்திலிருந்து விடுபடுவதற்கு எல்லா வசதியையும் செய்து தந்து எங்களுக்கு இந்த பிறப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த பிறப்பிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்குத்தான் இந்த வினைகளை வெல்லுவதற்கும் இந்த மாயா சக்தியை பயன்படுத்தி ஆணவ மலத்தை வென்று அதன் பின் இந்த மாயா மலத்தையும் விட்டு விலகுவதற்கும் ஏதுவாக இவற்றை கொடுத்திருக்கின்றார். அப்போது நாங்கள் அந்த 2 மாயா மலத்தை பற்றியும் வினைகள் பற்றியும் பார்த்து விட்டோம். அதிலிருந்து எப்படி வெளியேறலாம் என்ற யுக்திகளையும் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டதை அறிந்திருக்கின்றோம். இப்போது இந்த கடைசியாக இருக்கும் ஆணவ மலத்திலிருந்து கடைசியாக எப்படி வெளியேறுவது? வெளியேறினால் ஆணவ மலத்திலிருந்து வெளியேறியவுடன் என்ன இடத்திற்கு நாங்கள் செல்லப் போகின்றோம் என்பதை சற்று பார்ப்போம். இந்த ஆணவ மலம் என்று சொல்லப்படுவது அறியாமை. ஆணவ மலத்திற்குரிய கருத்து அறியாமை. இந்த அறியாமையில் இந்த ஆணவ மலம் எங்களை என்ன செய்கின்றது என்றால் 2 நிலையில் எங்களை போட்டு வைத்திருக்கின்றது. எங்களை தப்ப விடாமல் ஒரு நிலை எங்களை இறைவனிடமிருந்து முற்றாக மறைக்கின்றது இந்த ஆணவ மலம். ரெண்டாவது எங்களை கீழ்நிலைக்கு தள்ளி விடுகின்றது. கீழ்நிலைக்கு தள்ளுவதென்று சொல்வதென்றால் எங்களுக்கு ஆசைகளை கொடுத்து மாயா மலம் மாயா மலத்தில் இருக்கும் ஆசைகளுக்குள் எங்களை அகப்பட வைத்து அல்லது நல்வினை தீவினைகளில் இருந்து எங்களை விலத்த விடாது அதற்கு கட்டுப்பாட்டுடன் எங்களை இருக்க வைத்து அந்த கட்டுக்குள் எங்களை இறைவனிடமிருந்து மறைத்தும் அதற்கு மேலாக நாங்கள் பல வினைகளை செய்து கொண்டு போகும்போது எங்களை கீழ்நோக்கி பாதாளத்துக்கு தள்ளுவதற்கும் உரிய முறைகளில் இந்த ஆணவ மலம் அமைந்துள்ளது. அப்ப இந்த ஆணவ மலத்தின் செயல்களை நாங்கள் வென்று இறையை அடைவதற்குரிய மார்க்கம்தான் இந்த இறைவனால் நிர்ணயிக்கப்படும் இந்த மாயை கண்ம மலங்களுடைய செயல்கள். அதாவது இந்த 3 மலங்களும் பாசத்திற்கு கீழ் இருந்தாலும் ஆணவம் கண்மம் மாயை மாயா மலத்தையும் கண்ம மலத்தையும் நடத்துபவர் இறைவன் மறந்து விடாதீர்கள். அதற்கும் அவருக்கும் தொடர்பில்லை. ஆனால் அந்த 2 மலத்தையும் நிர்வகிப்பது இறைவன். அந்த நிர்வாகத்தை இறைவன் தன்னுடைய கையில் வைத்திருப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் நாங்கள் இந்த ஆணவத்தை வெல்லுவதற்கு அவருடைய செயல்கள் மூலம் இந்த 2 மல செயல்கள் மூலம் நாங்கள் இந்த 2 மலங்களையும் பாவித்து இந்த ஆணவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் இறைவனின் நியதி. இப்போது நாங்கள் ஆணவ மலத்திலிருந்து வெளியேறுகிற அளவுக்கு வருகின்றோம் என்றால் இந்த பிரகிருதி மாயையில் சொன்ன 24 தத்துவங்களை பாவித்து இந்த மாயா உலகத்தில் வாழ்ந்து இந்த மாயா உலகத்தில் எங்களுக்கு தந்தவற்றையெல்லாம் பாவித்து இந்த கண்ம வினைகளை போக்கி இந்த மாயையிலும் இருந்து விடுபடும் போது 24 தத்துவங்களான பிரகிருதி மாயை தத்துவங்களையும் நாங்கள் பாவித்து முடித்து அதைத் தொடர்ந்து ஏழு வித்தியா தத்துவங்கள், அசுத்த மாயைக்கு தந்திரிக்கப்படும் தத்துவங்கள் என்ற ஏழு தத்துவங்களையும் பாவித்து அதையும் முடித்து இந்த 31 தத்துவங்களையும் நாங்கள் முடிக்கும் போது நாங்கள் ஆணவ மலத்திலிருந்து விலகி விடுகின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதன் பின் சுத்த மாயையில் இருக்கும் சிவ தத்துவம் மூலமாக நாங்கள் இறை திருவடியை நோக்கி முக்தி இன்பத்தை நோக்கி போகின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதாவது நாங்கள் இறுதி நிலையான செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லும் எங்களுடைய யோகத்தில் சொல்வது போல் இறுதி நிலையான முக்தி நிலையை இறை திருவடி நிலை என்று சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்லுகின்றது. அந்த நிலையை நாங்கள் அடைவதற்கு 31 தத்துவங்களையும் பாவித்து அந்த இரண்டு ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு முக்தி நிலையை சென்று கொண்டு முக்தி நிலையில் வந்திருக்கும் போது சிவ தத்துவங்கள் ஐந்து தத்துவங்கள் ஊடாக நாங்கள் இறுதி நிலையான திருவடி நிலையை அடைகின்றோம். இதில் இந்த நிலையை அடைவதற்கு ஆணவத்தில் சொல்லப்படும் பெயர் மலப்பரிபாகம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதன்படி மலப்பரிபாகம் என்பதென்றால் நாங்கள் இறைவன் அடியை அடைவதற்கு வந்துவிட்டோம். அந்த இடத்தில் ஆணவ மலம் இன்னும் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அதான் நீங்கள் இதிலிருந்து அறிய வேண்டிய முக்கிய தத்துவம். இறையடியை நாங்கள் போய் சேர்ந்து விட்ட சேர போ போய்கொண்டு கிட்ட போய்விட்டால் கூட இந்த ஆணவ மலம் என்பதை அழிக்க முடியாது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதாவது ஆணவ மலத்தில் இருந்து நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்பதன் கருத்து என்னவென்றால் ஆணவ மலம் அழிக்க முடியாது, ஆனால் அது ஒரு செயலற்ற நிலைக்கு போய்விடுகின்றது என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது. செயலற்ற நிலை, அந்த செயலற்ற நிலையின் கருத்து என்னவென்றால் ஆணவ மலம் உங்களை மீண்டும் இருளுக்குள் தள்ள முடியாத நிலைதான் செயலற்ற நிலை. அதாவது நோ ரிவர்சபிள் ப்ராசஸ். அப்போ அந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது அது ஏன் உங்களை திரும்பவும் ஆணவத்துக்கு இழுக்க முடியாது என்று சொன்னால் அந்த ஆணவ மலத்திலிருந்து நீங்கள் இறைவனால் தரப்பட்ட கண்மம் மாயை மலங்களை பாவித்து ஆணவ மலத்திலிருந்து வெளியேறியபடியால் அந்த ஆணவத்தை செயல்படுத்துவது கண்மம் மாயை என்ற இரு மலங்களும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட மலங்களை நாங்கள் பாவித்து அந்த மலங்களையும் அகற்றி ஆணவத்திலிருந்து வெளியேறியவுடன் ஆணவத்தால் செயல்பட முடியாது. ஆதலால் தான் பாசம் என்ற இணைப்பில் மும்மலங்களும் சேர்ந்திருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. என்றபடியால் நாங்கள் அந்த ஆணவம் செயலற்ற நிலைதான் நாங்கள் ஆணவத்தை விட்டு வெளியேறிய நிலை. அந்த நிலையில் நாங்கள் இறைவன் திருவடியை முக்தி இன்பம் என்ற பெயரில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட முக்தி இன்பம் என்ற பெயரில் ஆன்மாக்கள் ஆண்டவனின் திருவடியை அடைகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதில் இருக்கும் கேள்வி என்னவென்றால் யோகத்தில் இருப்பவர்களுக்கு எங்களுடைய சத்சங்கத்தில் அந்த கேள்வி வந்தது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது தத்துவமசி என்பது எங்களுடைய யோகத்தில் இருக்கும் ஒரு ஒரு பெரிய சொல்லு தத்துவமசி. அந்த தத்துவமசி என்றால் என்னவென்றால் நீ அதுவாகின்றாய். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ஆகின்றது. அது ஒரு 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 சொற்றொடர். அது உண்மை, யோகத்தில் அது உண்மை. அதாவது ஆன்மா கடவுள் ஆகின்றது. ஆனால் சைவ சித்தாந்தம் உட்பொருளுடையது. அதாவது ஆழமாக போய் சிந்திக்கிற தன்மை தான் சைவ சித்தாந்தத்தில் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். என்றபடியால் நாங்கள் யோகத்தில் நாங்கள் ஆன்மா பரமாத்மாவுடன் இணைகின்றோம் அல்லது தத்துவமசி அல்லது ஆன்ம ஈடேற்றம் என்று சொல்வதெல்லாம் நாங்கள் இறைவனின் திருவடியை அடையும் நிலையே தவிர நாங்களே இறைவனாக முடியாது என்று சைவ சித்தாந்தம் ஆணித்தரமாக சொல்கின்றது. அதாவது நீங்கள் முத்தி அடைந்து விட்டால் செல்ஃப் ரியலைசேஷன் என்று எங்களுடைய யோகத்தில் சொல்லலாம் அல்லாட்டி ஆன்ம ஈடேற்றம் என்று சொல்லலாம். நீங்கள் கடவுளிடம்தான் சென்று முக்தியின் மூலம் கடவுளிடம் செல்கின்றீர்கள் என்பது உண்மை. ஆனால் நீங்களே கடவுளாக முடியாது. நீங்கள் கடவுளின் திருவடியில் சேர்கின்றீர்கள் என்று சைவ சித்தாந்தம் அந்த திருவடி முறைப்படி அதை விளங்கப்படுத்துகின்றது. யோக முறைப்படி நீங்கள் கடவுளில் ஒரு பகுதியாக மீண்டும் சேர்க்கப்படுகின்றீர்களே தவிர நீங்கள் கடவுள் இல்லை என்பது திட்டவட்டமாக சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதற்கு சுகமான விளக்கங்களும் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கடவுள் எங்களுடைய சைவ சித்தாந்த முறைப்படி அவர்தான் இந்த உலகத்தை நிர்ணயிக்கின்றார். அதாவது அதை கட்டி செயல்படுத்துகின்றார். அதை ஐந்தொழில்கள் மூலம் செய்கின்றார் என்பது உங்கள் எல்லோருக்கும் ஓரளவு தெரியும். அப்போ அந்த ஐந்தொழிலை செய்யக்கூடியது ஆக ஒரே ஒரு இறைவனையே தவிர நாங்கள் இறைவனடியே எய்தும் எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்து இந்த ஐந்தொழிலை புரிய முடியாது. ஏனென்றால் அதான் இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் இடையில் ஆன்மாவாகிய இறைவனுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம். அதாவது இறைவன் என்றால் ஒரு சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவர் தான் இந்த உலகத்தை நிர்ணயிக்க முடியும். ஒன் மேன் ஷோ என்று நீங்கள் சொல்லலாம். அது இறைவன். அது எந்த பெயராயும் இருக்கலாம். அந்த இடத்திற்கு நாங்கள் அந்த செயல்முறை நடக்கிற அளவுக்கு நாங்கள் இறைவனாக மாற முடியாது. எந்த ஆன்மாக்களும் இறைவனாகும் போது நாங்கள் சைவ சித்தாந்த முறைப்படி திருவடியில் முக்தியை இன்பம் அடைகின்றோம் என்று சொல்லலாம். யோக முறைப்படி இறைவனாகின்றோம் என்று சொல்லலாம். ரைட், இறைநிலையை அடைகின்றோம் என்று மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இறைவனாக செயல்முறையில் மாற முடியாது. இறைவனாக மாறலாம், ஆனால் இறைவனாக செயல்முறையில் மாற முடியாது. அதற்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், நீங்கள் இந்த பதி பசு பாசத்தை சைவ சித்தாந்தத்தில் யோசிப்பீர்களாக இருந்தால், இந்த பதி நடுவில் பசு அதாவது ஆன்மா, கீழே பாசம் இருக்கின்றது. இந்த பாசத்திற்கும் பதிக்கும் ஒரு விதமான கனெக்ஷனும் இல்லை. அதாவது கடவுளுக்கும் பாசத்துக்கும் ஒரு விதமான இணைப்பும் இல்லை. இந்த பாசங்களோடு இணைந்திருப்பது பசு என்ற ஆன்மா. ஆதலால் தான் இந்த பசு என்ற ஆன்மாவை பாசத்திலிருந்து பிரித்து தன்னுடைய நிலைக்கு கொண்டு வருவது தான் இறைவனின் தொழில். அதை நீங்கள் நன்கு புரிவீர்களாக இருந்தால் இறைவனை எந்த நேரத்திலும் இறைவனுடன் ஆணவம் மலமோ அல்லது பாசமோ ஒன்றிணைப்பு இல்லை. அதை சைவ சித்தாந்தத்தில் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார்கள். என்னவென்றால் இறைவன் பதியை நோக்கி போகுமாக இருந்தால், சாரி, பதி அதாவது இறைவன் பாசத்தை நோக்கி போவானாக இருந்தால் என்ன நடைபெறும் என்பதை சைவ சித்தாந்தம் விளக்குகின்றது. சூரியனை வைத்து, அதாவது பதி என்ற இறைவன் சும்மா ஒரு கருத்துக்கு வைப்போம், பாசத்தை நோக்கி போகின்றார், ஆணவத்தை நோக்கி என்றால் என்ன நடக்கும் என்றால், பதியை ஒரு சூரியனாகவும் பாசத்தை ஒரு இருளாகவும், ஏனென்றால் பாசம் என்பது ஆணவம் என்பது இருள் மலம், அந்த இருள் மலத்தை நோக்கி சூரியன் நகர வழிக்கிட்டால் இருள் எங்கே இருப்பதென்று தெரியாமல் மறைந்துவிடும். அதாவது அந்த ஆணவ மலமோ அந்த பாசங்களோ இறைவனின் சக்திக்கு முன் நிற்க முடியாது. அப்போ நாங்கள் இப்போது இந்த முக்தி இன்பத்துக்கு வந்து பார்ப்போமா இருந்தால், இறைவன் என்று நாங்கள் சொல்லும் அந்த சக்தி ஆணவ மலம் ஈடுபடாத ஒரு உயிர் பொருள், உண்மை பொருள். அப்போ அந்த இறைவன் நாங்கள் இந்த பிறப்பிற்கு வரும்போது யோக தத்துவப்படியாயும் இருக்கலாம், சைவ சித்தாந்தப்படியாயும் இருக்கலாம், இறைவனில் இருந்து ஒரு பகுதியாக நாங்கள் இந்த இறைவன் அருளால் நாங்கள் உயிராக இந்த உலகத்திற்கு வந்து இந்த பிறவிகளை எடுத்து ஆன்ம ஈடேற்றத்தை பெற்று மீண்டும் இறைவனிடம் போகின்றோம் என்பதுதான் யோகம் சொல்லுகின்றது, சைவ சித்தாந்தமும் சொல்லுகின்றது. அப்போ நாங்கள் இறைவனிடமிருந்து வரும்போது கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்களா இருந்தால், அந்த நேரம் இறைவன் ஆணவ மலம் அற்றது என்பதை நான் உங்களுக்கு பதி பசு பாசத்திலிருந்து விளங்கப்படுத்தி விட்டேன். அப்போ நீங்கள் இறைவனில் இருந்து பிரிந்து இந்த உலகத்திற்கு ஒரு ஆன்மாவாக வரும்போது நிச்சயமாக நீங்கள் ஆணவமலம் அற்ற ஒரு பொருளிலிருந்து பிரிந்து வருகின்றீர்கள். ஆனால் உலகத்திற்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய உலக வாழ்க்கையை நடத்தி முடித்து நீங்கள் இறைவனிடம் வருவதற்காக உங்களுடன் இறைவனால் கண்மமலமும் மாயாமலமும் சேர்த்து இணைக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றது. ஆனால் நீங்கள் இந்த பிறப்பு சக்கரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை முடித்து ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் போது, மறந்து விடாதீர்கள், அடையும் போது இந்த ஆணவ மலத்தை நீங்கள் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஏனென்றால் ஆணவம் உண்மை பொருள். அது உங்களுக்கு இணைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இறைவனிடமிருந்து பிரிந்து வரும்போது, நீங்கள் இறைவனுடன் திரும்பி போகும்போது இந்த ஆணவ மலம் உங்களுடன் திரும்பி இறைநிலைக்கு வருகின்றது. ஆனால் எப்படி வருகின்றது? செயலற்ற நிலையில் வருகின்றது. என்றபடியால் அதை வைத்து கூட நீங்கள் உதை விளங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நாட் ஈக்குவல் டு இறைவன். அதாவது நீங்கள் ஆன்மா இறைநிலையை அடையும் போது நீங்கள் இறைவனுக்கு சமனாக முடியாது. என்ன வித்தியாசம்? நீங்களும் இறையைத்தான் அடைந்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடன் செயலற்ற ஆணவம் பிணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இறைவனுடன் ஆணவ மலம் பிணைக்கப்படவில்லை. அதான் இருக்கின்ற பெரிய வித்தியாசம். அந்த வித்தியாசத்தின்படி நாங்கள் திரும்ப இறைவனை அடையும் போது நாங்கள் திருவடியைத்தான் அடையலாமே தவிர இறைவனாகவே மாற முடியாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதான் இந்த ஆணவ மலத்தை வென்று முக்தி இன்பத்தில் நாங்கள் திருவடியை அடைவதென்று சொல்வது சைவ சித்தாந்தத்தில். இதில் நான் இன்று வரை உங்களுக்கு இந்த சொன்ன செய்திகளில் ஆக உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த மும்மலங்களை வெல்லுவது எப்படி, இந்த மும்மலங்களின் செயல்பாடு என்ன, செயல்பாடு தெரிந்தால்தான் அதில் வெற்றி பெறலாம். செயல்பாடு என்ன, அந்த செயல்பாட்டில் இருந்து நாங்கள் என்ன மாதிரி இந்த நல்வினை தீவினை மாயா சக்திகளை வென்று ஆணவ மலத்தை வெல்லலாம் என்பது உங்களுக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக அந்த புரிதல் உங்களுடைய பயிற்சிக்கு, கிரியா யோகா பயிற்சிக்கு நன்றாக உதவும். நாங்கள் அந்த நிலையை வந்து சிறிது ஆராய முதல் இன்னும் ரெண்டு சில விஷயத்தை கிரியா யோகத்திற்கு நான் இப்போது போகப் போகின்றேன். சைவ சித்தாந்தத்திலிருந்து போகும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை, இந்த கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் எவ்வளவு ஒன்றி இருக்கின்றது என்று யோகியார் எங்களுக்கு தந்த தகவல் பாபாஜி மூலம் உண்மை என்பதை பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எங்களுடைய செயல்முறை பயிற்சியில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை கருத்துக்களோடு நன்றாக அமைந்திருக்கிறது என்பதை இப்போது நான் மனப்பூர்வமாக அறிகின்றேன். இந்த சைவ சித்தாந்தத்தை படிக்கும் போது ஆனால் இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பெரிய கடலளவான விஷயங்கள். இந்த முழு விஷயங்களும் எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த முழு விஷயங்களின் சாரமாக கிரியா பாபாஜி இந்த கிரியா யோகத்தை சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி சிவ யோகத்திலிருந்து வகுத்து எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதாவது நீங்கள் இந்த தியரி, அதாவது இந்த சைவ சித்தாந்தத்தை முற்றிலும் தெரியாமல் கிரியா யோகா சாதனையை கிரியா பாபாஜி தந்த முறைப்படி செய்து கொண்டு போவீர்களாக இருந்தால் இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எல்லா தத்துவங்களையும் வெல்லும் சக்தி இந்த கிரியா யோகத்தில் உள்ளது. அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்த விளக்கத்தை என்னிடமிருந்து கேட்டுக்கொண்டிருப்பதற்குரிய காரணம் ஒன்றே ஒன்று. அதனால் தான் நான் அதில் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை உங்களுக்கு சுருக்கமாக தேவையானதை மாத்திரம் சொல்லி வைக்கின்றேன். அதற்குரிய காரணம் என்னவென்றால், எங்களுடைய கிரியா யோகா சாதனை முறை சைவ சித்தாந்தத்துடன் ஒன்றி இருக்கின்றது என்பதை நான் அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டு போகின்றேன் இப்போது. அதை நீங்களும் சைவ சித்தாந்தம் படித்துத்தான் அறிய வேண்டும் என்று இல்லை. ஆனால் ஒரு வாக்கை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் செய்யும் சாதனை, கிரியா யோகா சாதனை, ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு கிஃப்ட், உங்களுக்கு ஒரு கிஃப்ட். இந்த பிறப்பில் எங்களுக்கு அது கிடைத்தது. அதில் சொன்னப்பட்ட விஷயங்கள் எளிமையாக இருந்தாலும் அந்த எளிமையான விஷயத்துக்கு பெரிய ஆழ்ந்த கருத்துக்கள் புதைந்திருக்கின்றது. அதை நாங்கள் கிரியா யோகத்தை மாத்திரம் செய்து கொண்டு போகும்போது அதன் தன்மை, அதல்லது அதனுடைய பவர், அல்லது அதனுடைய செயலை நாங்கள் முழுமையாக அறியவில்லை ஒருவரும். ஆனால் இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளை கேட்ட பின் இந்த முத்தி இன்பமாக இருக்கலாம், ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களாக இருக்கலாம், ரைட், எல்லாவற்றையும் கேட்ட பின் இந்த மலங்களை வெல்லுவதும். இந்த முக்தி இன்ப நிலையை நாங்கள் பாபாஜியின் திருவடியில் அடைவதும். எல்லாவற்றையும் இந்த சாதனா பயிற்சி உள்ளடக்கி இருக்கின்றது. ஆதலால் தான் இந்த கிரியா யோகம் எல்லோருக்கும் தெரியும். இது பஞ்சாங்க யோகம், ஐந்து உடலுக்குரிய பயிற்சி. அதாவது உங்களுடைய உடலில் இருக்கும் ஐந்து உறைகளையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பயிற்சி செய்து அதன் மூலமாக நீங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்பது பாபாஜியின் கோட்பாடு. அது முற்றிலும் முற்றிலும் உண்மை. ஆனால் இந்த கிரியா யோகா சாரி இந்த சைவ சித்தாந்த தத்துவங்களை நான் உங்களுக்கு சில சில சுருக்கமாக தொகுத்து எடுத்து தரும் சில தத்துவங்களை நீங்கள் மனதில் சில தத்துவங்களை மாத்திரம் மனதில் பதிய வைத்தால் உங்களுடைய சாதனையுடன் இந்த நல்வினை தீவினைகளை செய்யாமல் நீங்கள் என்னென்று வாழலாம், இந்த மாயா சக்திக்கு அகப்படாமல் என்னென்று வாழலாம், அந்த முறைகளையும் நீங்கள் உங்களுடைய சாதனையுடன் சேர்த்து அவதானமாக போய்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய சாதனையில் வரும் உங்களுடைய வெற்றி உங்களை நோக்கி வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கும். என்றபடியால் நீங்கள் இந்த சைவ சித்தாந்தத்திலிருந்து எடுக்க வேண்டியது அந்த கோட்பாடுகளே தவிர சைவ சித்தாந்த முழு விஷயங்களும் அல்ல. அதை நீங்கள் எடுப்பதற்கு பல பிறப்புகள் வேண்டும். என்றபடியால் இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கிரியா யோகத்திற்கு தேவையான கருத்துக்களை முடிந்தளவு உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். இதை நாங்கள் திரும்ப திரும்ப பார்ப்போம் ஒரே விஷயத்தை வெவ்வேறு முறைகளில். ஆனால் அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய சாதனையை நன்றாக செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து இங்கே. அதைவிட இன்னும் ரெண்டு விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அது போன சத்சங்கத்தில் எங்களுடைய வேர்ல்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். இந்த கிரியா யோகத்தில் நான்கு வகையான கிரியா யோகத்தை பாபாஜி எங்களுக்கு தந்திருக்கின்றார். எங்களுக்கு என்றால் எங்களுடைய உலக ஆன்மாக்களுக்கு. நாங்கள் நாலாவது வகையான கிரியா யோகத்தை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஃபோர் மெத்தட்ஸ் என்று சொல்லலாம். முதலாவது கிரியா யோகம் பாபாஜியால் ஆதிசங்கரருக்கு 9வது நூற்றாண்டில் அத்வைத வேதாந்த கிரியா யோகம் என்று கொடுக்கப்பட்டது. இந்த அத்வைத வேதாந்த கிரியா யோகம் என்பது பரமாத்மா ஜீவாத்மா என்ற கன்செப்டில் அவருக்கு ஆதிசங்கரருடைய அத்வைத கோட்பாட்டுக்கு இணங்க பாபாஜியினால் கொடுக்கப்பட்ட கிரியா யோகம் அவருக்கு மாத்திரம் பாவிப்பதற்கு. ஏனென்றால் அந்த நாட்களில் இருந்த இந்து மத பௌத்த மத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பாபாஜி அந்த ஞான தீட்சையை ஆதிசங்கரருக்கு கொடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த அத்வைத வேதாந்த கிரியா யோகத்தை பற்றி கூட இந்த சைவ சித்தாந்தத்தில் ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 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 ஆணவ மலத்தை நாங்கள் வென்று போகும்போது அந்த இடத்தில் இந்த அத்வைத வேதாந்த கிரியா யோகா கன்செப்ட் அந்த முக்தி இன்பத்துக்கு கிட்டே அதை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆன்மா இறைவனாகின்றார். அது முதலாவது நல்ல செய்தி கிரியா யோகா சாதகர்களுக்கு. ரெண்டாவது செய்தி ஒரு 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 உபமானமாக சைவ சித்தாந்தத்தில் ஓரிடத்தில் குறிப்பிடப்படுகின்றது. ஒரு ஞானியை பார்த்து ஒருவர் கேட்கின்றார், ஞானியே உன் முன்னால் இப்போ உன்னுடைய குருவும் கடவுளும் வந்து நின்றால் நீ யாரை முதல் கும்பிடுவாய், யாருக்கு வணக்கம் சொல்லுவாய் என்று கேட்கின்றார் ஒரு ஞானியை பார்த்து ஒருவர். அது ஒரு உபமானமாக கதையாக சொல்லப்படுகின்றது. அப்போது அந்த ஞானி சொல்லுகின்றார், ஒரு செகண்டும் தாமதிக்காமல் நான் குருவைத்தான் முதலாவது கும்பிடுவேன் என்று. அது அந்த கேள்வி கேட்டவருக்கு அதிசயத்தை கொண்டு வருகின்றது, ஆச்சரியத்தை. அதாவது குருவும் கடவுளும் நிற்கும் போது யாரையும் கேட்டால் சாதாரண மக்கள் உடனடியாக நான் கடவுளைத்தான் வணங்குவேன் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நிலை அது. ஆனால் அந்த ஞானி சொல்லுகின்றார், நான் என்னுடைய குருவைத்தான் முதல் வணங்குவேன் என்று. அப்போ இந்த மனிதர் கேட்கின்றார் அந்த ஞானியை, ஐயா நீங்கள் ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த ஞானி சொல்லுகின்றார், எனக்கு குரு காட்டித்தான் கடவுளை தெரியும். ஆகவே குரு காட்டித்தான் எனக்கு கடவுளை தெரிய வந்ததால் நான் குருவைத்தான் முதல் வணங்குவேன் என்று. அது எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம். கடவுள் உயரிய நிலை என்பது உண்மை. ஆனால் அந்த குருவாக இருக்கப்பட்டவரும் கடவுள் நிலையில் உட இருப்பவர் என்பது உண்மை. ஆனால் அந்த குருகுலம் அந்த குருவின் ஊடாக படித்து நீங்கள் மேலே வரும்போது அந்த குருவை முதல் வணங்க வேண்டும் என்ற தத்துவத்தை அது அந்த ஞானி கூறுகின்றார். இந்த கதையை சொல்லிவிட்டு எங்களுடைய தமிழ் மரபில் கூட இருக்கின்றது, முதல் அன்னை, பேந்து தந்தை, பேந்து குரு, பேந்து தெய்வம். இந்த முறைப்படி பார்த்தீர்கள் என்றாலும் தாய் காட்டித்தான் தகப்பனை தெரியும், தகப்பன் காட்டித்தான் குருவை தெரியும், குரு காட்டித்தான் கடவுளை தெரியும் என்பது நாங்கள் எங்களுடைய மொழியில் அறிந்திருக்கின்றோம். அதான் தத்துவமும் என்றபடியால் அதுவும் அந்த ஞானியின் செயலை நன்றாக விளங்கப்படுத்துகின்றது. அப்போ இந்த கன்வர்சேஷன் முடிந்தது இந்த ஓமானத்தில் அந்த ஞானி யார் என்பதை சைவ சித்தாந்தத்தில் கூறுகின்றார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, கபீர்தாஸ். கபீர்தாஸ் என்பவர்தான் பாபாஜியினால் ரெண்டாவதாக தீட்சை பெற்றவர். 15ஆம் நூற்றாண்டில் அவர் இந்தியா முழுவதையும் ஆண்ட ஒரு முஸ்லீம் மன்னர். அந்த நேரத்தில் நடந்த முஸ்லீம் இந்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பாபாஜி அவரை ஆட்கொண்டு அவருக்கு கிரியா தீட்சையை கபீர் ஹத் கிரியா யோகம் என்ற பெயரில் கொடுத்து அவருக்கு மாத்திரம் அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருந்த முஸ்லீம் இந்து பிரச்சினைக்கு தீர்வை கண்டார். அதுவும் சைவ சித்தாந்தத்தில் இருக்கின்றது. இவையெல்லாம் நான் இதுவற்றை தேடி இதை பற்றி அறிந்து கொண்டு போகும்போது கிரியா யோகத்தில் நாங்கள் என்னத்தை சொல்லிக்கொண்டு சென்றோமோ, என்னத்தை படித்து கொண்டு சென்றோமோ, என்னத்தை அறிந்து கொண்டு சென்றோமோ, யோகியார் மூலமாகவும் எங்களுடைய குரு மூலமாகவும் சிறிது சிறிதாக சைவ சித்தாந்தத்தில் இருந்து வெளிப்படுவதை நான் உணர்கின்றேன். ஆகவே நான் ஆணித்தரமாக இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த கோட்பாடுகளுடன் துவங்கிய ஒரு யோகம் என்பதை சொல்லளவில் குருமார்களிடமிருந்து கேட்டிருந்தாலும் இப்போது அறிவளவில் பாபாஜியின் உதவியுடன் அது உண்மையான விஷயம் என்பதை உணர்கின்றேன் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவு செய்து வினா விடைக்கு வருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.